வணக்கம். தினமலர் மாலை 6 மணி செய்திகள். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தலா 1 TMC நீர். 15 நாட்களுக்கு திறக்க ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவின் 139வது கூட்டம் இன்று டெல்லியில் கூடியது. இதில் கேரளா, புதுச்சேரி மாநில பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தமிழக அதிகாரிகள் சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங்கில் பங்கேற்றனர். காவிரியில் இருந்து இம்மாதம் தமிழகத்திற்கு தர வேண்டிய 45.5 TMC நீரையும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் காவிரி நீரையும் வழங்க வேண்டும் என்று தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதையடுத்து காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் தலா 1 TMC நீரை 15 நாட்களுக்கு கர்நாடகா வழங்க வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். கடந்த ஜூலையில் தமிழகத்திற்கு 3500 கன அடி வீதம் நீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு அறிவுறுத்தியும் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தாவேக்கா ஆட்சியில் கடன் சுமை ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயரும், இபிஎஸ் சொல்கிறார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சட்டசபையில் இன்று பேசியதாவது, ஒரு அரசின் ஆட்சி அமைந்ததும் முதல் 100 நாட்கள் முக்கியமானவை. அப்போதுதான் ஒரு அரசின் கொள்கைகள், நோக்கங்கள் தெளிவாக்கப்பட்டு அரசின் புதிய முயற்சிகள், அதை அடைய தீர்மானிக்கும் பாதை என எல்லாம் தீர்மானிக்கப்படும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் முதலீடுகளும் ஈர்க்கப்படும். அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. தமிழகத்தின் கடன் சுமை ரூபாய் 13 லட்சம் கோடியாக உள்ளது. வரலாறு காணாத அளவில் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் வட்டி சுமை அதிகமாகிவிட்டது. பட்ஜெட்டில் நிதி மேலாண்மையை சரி செய்யும் திட்டங்கள் இல்லை. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதத்தில் ரூபாய் 20,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் இந்த ஆட்சி முடியும் போது கடன் ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அவர் கூறினார்.
ஓபிஎஸ் செங்கோட்டையின் சட்டைப்பையில் யார் படம்? சட்டசபையில் ருசிகரம். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று முன்னாள் முதல்வர் திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் பேசினார். தாவேக்க அரசின் பட்ஜெட்டில் திருப்பும் பக்கமெல்லாம் திமுக ஆட்சியின் திட்டங்களே உள்ளன என்று கூறினார். அதற்கு அமைச்சர் செங்கோட்டையன், நீங்கள் இடம் மாறியிருக்கிறீர்கள், அதற்காக இவ்வளவு துதிப்பாட வேண்டிய அவசியமில்லை என்றார். அப்போது அமைச்சர் ஆதவர்ஜுனா, இடத்தை மாற்றிய போது இதயத்தின் அருகே வைத்துள்ள நிழல் படத்தை மாற்ற வேண்டாம் என அமைச்சர் செங்கோட்டையனிடம் முதல்வர் கூறினார். ஆனால் ஓபிஎஸ் தற்போது யார் படத்தை வைத்துள்ளார் என்றார். அப்போது அமைச்சர் ராஜ்மோகன், அவர் இடத்தை மட்டுமல்ல இதயத்தையும் மாற்றிவிட்டார் என்றார். இதற்கு ஓபிஎஸ் எழுந்து, தலைவர்கள் அனைவரும் என் இதயத்தில் உள்ளனர், படம் வைத்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கில்லை, நான் இப்போது எம்எல்ஏ ஆக காரணம் ஸ்டாலின், அதனால் அவர் படத்தை வைத்துள்ளேன் என்று விளக்கம் அளித்தார்.
அண்ணாமலை பல்கலை நிலத்தை விற்கச் சொல்வதா? தமிமுன் அன்சாரிக்கு மார்க்சிஸ்ட் கண்டனம். கடலூர் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் மாதவன் வெளியிட்ட அறிக்கை. கடந்த 10ஆம் தேதி சட்டசபையில் சிதம்பரம் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் ஊழியர் பிரச்சினை சம்பந்தமாக முத்தரப்பு கூட்ட முடிவுகளை அமலாக்க வேண்டும் என பேசியதை வரவேற்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழக நிதி நெருக்கடி சம்பந்தமாக பேசிய அவர், பல்கலைக்கழகத்தில் உள்ள 1000 ஏக்கர் நிலத்தில் 50 ஏக்கர் நிலத்தை விற்று நிதி நிலைமையை சமாளிக்கலாம் என பேசியுள்ளார். இதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடலூர் மாவட்ட குழு வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே பல்கலைக்கழகத்திற்கு போதிய நிதியை ஒதுக்காத தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து பேசாமல் கண்ணிரண்டு விற்று சித்திரம் வாங்குவது போல் பல்கலைக்கழகத்தின் நிலத்தை விற்கச் சொல்வது உகந்தது அல்ல என்று அவர் கூறியுள்ளார்.
கல் விழுந்து சுற்றுலா பயணி படுகாயம், குற்றாலம் 5 அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழுகிறது. நேற்று முன்தினம் மாலை 5 அருவியில் தண்ணீரோடு கல் ஒன்றும் வந்து விழுந்தது. குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் மீது கல் விழுந்து அவர் படுகாயமடைந்தார். தலையில் ரத்தம் கொட்டியது. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனால் 5 அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நேற்று காலை முதல் 5 அருவியில் மீண்டும் குளிக்க பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது.
சபையில் கௌரவம், கண்ணியத்தை காக்க வேண்டும். தாவேக்கா எம்எல்ஏவுக்கு சபாநாயகர் அறிவுரை. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் மூன்றாவது நாளாக இன்று நடந்தது. சூலூர் தாவிக எம்எல்ஏ சுகுமார் இன்று சட்டசபையில் தனது முதல் உரையை பதிவு செய்தார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் மனதில் இருந்திருந்தால் சட்டசபைக்குள் வந்திருப்பார் என்றார். அப்போது குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தாவேக்க எம்எல்ஏ கடந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியுடன் சுற்றி கொண்டிருந்தார். 1.31 கோடி பெண்கள் மனதில் ஸ்டாலின் குடியிருக்கிறார் என்றார். இதையடுத்து திமுக கொறடா ஏவா வேலு எழுந்து சட்டசபையில் கண்ணியத்துக்கு எதிரான வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து தாவேக்க எம்எல்ஏ சுகுமாரை பார்த்து சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர், நீங்கள் மிகப்பெரிய திராவிட குடும்பத்திலிருந்து வந்துள்ளீர்கள், அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றும் வகையில் பேச வேண்டும், சபையில் பேசும்போது சர்ச்சை கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார்.
கனிமங்கள் கொண்டு செல்வதற்கான தடைக்கு எதிரான மனு தலைமை நீதிபதிக்கு அனுப்ப மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த லிபின் பொனு சுவாமி லீலா, கம்பத்தைச் சேர்ந்த அருண் அரவிந்த் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது, நாங்கள் அனுமதி பெற்று கல்குவாரி நடத்தி வருகிறோம். இந்த சூழலில் வெளிமாநிலங்களுக்கு ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது. பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தடை விதித்து கனிம வளத்துறை இயக்குநர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென கூறியிருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் தண்டபாணி திலீப்குமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இதுபோன்ற ஒரு வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து நிலுவையில் உள்ளது என வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கு இங்கு விசாரணையில் உள்ளது, வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த மனுக்களை பதிவுத்துறை அனுப்ப வேண்டும், மனுக்களை எங்கு விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என உத்தரவிட்டனர்.
சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இந்திய மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தேசப்பற்றை வளர்க்கவும் தேசிய கொடி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாடு முழுவதும் மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இந்திய மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மூவர்ண கொடியை ஏந்தி வாழ்த்து தெரிவித்துள்ள விண்வெளி வீரர்கள் இந்தியாவின் தேசிய கொடியான மூவர்ண கொடி பூமியின் எல்லைகளை கடந்து விண்வெளியிலும் இந்தியர்களை ஒன்றிணைக்கும் பெருமையின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளனர். விண்வெளியிலிருந்து இந்தியர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட இந்த சிறப்பு வாழ்த்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது.
போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரம் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்து உறுதிமொழி ஏற்றார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதையொட்டி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதை மற்றும் புகையிலையில்லா வளாகம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பின்னர் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அழிப்பு நடவடிக்கைகளை வீடியோ கான்பரன்ஸில் பார்வையிட்டார். போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு விருதுகளை வழங்கினார். போதைப்பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் செயல்படும் சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கும் முதல்வர் பரிசளித்தார்.
நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சட்டசபையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதனை முன்மொழிந்து பேசிய அமைச்சர் அருண்ராஜ், ஏற்றத்தாழ்வுகளை நீட் தேர்வு அதிகரித்துள்ளது. நீட் தேர்வு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரித்துள்ளது. நீட் தேர்வு நடைமுறையால் தனியார் பயிற்சி மையங்களை பலன் பெறுகின்றன என்று கூறினார். தீர்மானம் மீது அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இதையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
திருச்செந்தூர் கோயிலில் தரிசன நேர கட்டுப்பாட்டில் தளர்வு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திடீரென தரிசனத்திற்கு நேர கட்டுப்பாடு வைத்து அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. கட்டண தரிசன வழியில் பக்தர்கள் மாலை 6:30 வரைக்கும், பொது தரிசன வரிசையில் 7:00 வரைக்கும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். விசேஷ மற்றும் விடுமுறை நாட்களில் தரிசன நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது என குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரண நாட்களில் பக்தர்கள் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த திடீர் அறிவிப்பு பக்தர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே இருந்த முறைப்படி சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் பழைய அறிவிப்பு பலகை மாற்றப்பட்டு புதிய பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் தினமும் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இரவு 8 மணி வரை தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஞாயிறு காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். விசேஷ நாட்களில் தரிசன நேரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிர்கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யாதது ஏமாற்றம் அளிக்கிறது. சௌமியா கருத்து. சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா இன்று பேசியதாவது, பட்ஜெட்டில் பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது ஏமாற்றம் அளிக்கிறது. 5 கோடி விவசாய மக்களுக்கு ₹14,000 கோடி ஒதுக்கீடு செய்தது மிக குறைவான தொகை. மகளிர் விவசாயிகளுக்கான திட்டங்கள், இயற்கை விஞ்ஞானி விருது அறிவிப்பை வரவேற்கிறேன். பாமகவின் 13 வருட கோரிக்கையான சேவை உரிமை திட்டத்தை அமல்படுத்திய தாவேக அரசுக்கு வாழ்த்துக்கள். காவிரியில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலம் கடலில் கலக்கும் தண்ணீரை சேகரிக்க முடியும் என்று அவர் கூறினார்.
போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க சிறப்பு அதிரடிப்படைகள் அமைப்பு. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றபோது போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க மாவட்டந்தோறும் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என அறிவித்தார். அதை செயல்படுத்த 65 சிறப்பு அதிரடிப்படைகள் அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் இன்று அதிரடிப்படையை தொடங்கி வைக்க உள்ளார். சிறப்பு அதிரடிப்படைக்காக நிதி ஒதுக்கி உள்துறை செயலர் மணிவாசன் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க 65 சிறப்பு அதிரடிப்படைகள் அமைக்கப்படுகின்றன. இவை முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். மாநில அளவில் கூடுதல் டிஜிபி தலைமையின் கீழ் சிறப்பு படை செயல்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு போதைப் பொருள் சிறப்பு படையின மொத்தம் 37 படைகள். சென்னையில் 12 சிறப்பு படைகள். ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தலா 2 சிறப்பு படைகள் அமைக்கப்படும். இதற்காக மொத்தம் 65 இன்ஸ்பெக்டர், 260 சப் இன்ஸ்பெக்டர்கள், 1300 போலீஸ் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிறப்பு படையிலும் ஒரு இன்ஸ்பெக்டர், 4 சப் இன்ஸ்பெக்டர்கள், 20 போலீசார் இடம்பெறுவர். போதைப்பொருள் தடுப்பு பணியின் தலைமையகம் கூடுதல் டிஜிபி தலைமையில் இயங்கும். இதற்காக 264 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.
தங்கம் விலை பவுனுக்கு ₹2,400 உயர்ந்தது. கடந்த 5ஆம் தேதி முதல் உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று பவுனுக்கு ₹120 குறைந்து விற்பனையானது. இந்த நிலையில் சென்னையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ₹300 உயர்ந்து 1 கிராம் ₹14,250 விற்பனையாகிறது. பவுனுக்கு ₹2,400 உயர்ந்து 1 பவுன் ₹114,000 விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு ₹10 உயர்ந்து 1 கிராம் ₹260, கிலோவுக்கு ₹10,000 உயர்ந்து 1 கிலோ ₹260,000 விற்பனையாகிறது.
கோவில்களுக்கு அறங்காவலர் நியமிக்க புதிதாக குழு அமைப்பு. கோவில்களுக்கு அறங்காவலர் நியமிக்க புதிதாக மாநில குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்ட மாநில குழுவின் பதவிக்காலம் கடந்த மாதம் 24ஆம் தேதி முடிந்தது. ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கு மேல் உள்ள கோவில்களுக்கு பரம்பரை முறைப்படி சாரா அறங்காவலர்களை நியமிக்க தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து உரிய பெயர் பட்டியல் தயாரித்து அளிக்க புதிதாக மாநில குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவராக மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலயசுவாமிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி ராமநாதன், உறுப்பினர்களாக திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சம்பத், ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ, பாடகர் வேல்முருகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உறுப்பினர் செயலராக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பாலுக்கான தட்டுப்பாட்டை போக்க வேண்டும், அன்புமணி வலியுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பாலுக்கு கடந்த சில நாட்களாக கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏழைகள், குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக விளங்கும் ஆவின் பால் அனைத்து மக்களுக்கும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தவறியது கவலையளிக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே ஆவின் பால் கொள்முதல் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஆவின் பால் கொள்முதல் 13 லட்சம் லிட்டர் குறைந்திருப்பதற்கு அதன் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே காரணம். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும். அதன் மூலம் ஆவின் பால் மாநிலம் முழுவதும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.
ரேஷன் கடை வேலை நேரத்தில் வருது மாற்றம், கள ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு. தமிழக ரேஷன் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கடைகள் சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 முதல் மதியம் 12:30 வரையும், பிற்பகல் 3 முதல் இரவு 7 வரையும் செயல்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் காலை 9 முதல் பிற்பகல் 1 வரையும், பிற்பகல் 2 முதல் மாலை 6 வரையும் செயல்படுகின்றன. சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ரேஷன் கடைகளில் அதை சுற்றிய மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் பணிபுரிகின்றனர். அவர்கள் மற்ற மாவட்டங்களில் கடை திறக்கும் நேரத்தைப் போல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மாற்றியமைக்குமாறு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து ரேஷன் கடைகள் திறக்கும் நேரத்தை மாற்றலாமா என அரசு ஆலோசித்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ரேஷன் கடைகளின் வேலை நேரத்தை மாற்றுவதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கையை அனுப்புங்கள் என கூட்டுறவுத்துறையின் சென்னை பொது விநியோக திட்ட துணை பதிவாளர்களுக்கு அத்திட்ட இணை பதிவாளர் ஹேமா உத்தரவிட்டுள்ளார். மழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 12 விமானங்கள். சென்னையில் நேற்றிரவு பலத்த காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. மோசமான வானிலையால் துபாய், இலங்கை, விசாகப்பட்டினம், ஐதராபாத், மைசூரு, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, கொச்சி, புனே, ஹாங்காங் கார்கோ விமானம் உள்ளிட்ட 12 விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்தன. மழை ஓய்ந்த பின் 12 விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நேற்று இரவு தரையிறங்க தொடங்கின. அதேபோல சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, கொல்கத்தா, கொச்சி, பெங்களூரு, டில்லி, மும்பை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 14 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் பயணியர் அவதிக்குள்ளாகினர்.
தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கடைசியில் தான் பாட வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. ஹைகோர்ட்டில் மத்திய அரசு விளக்கம். சென்னை ஹைகோர்ட்டில் அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக இருந்து வருகிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள் முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வக்கீல் பிரபாகரன் ஆஜராகி வாதிட்டார். மத்திய அரசு தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளது. எனவே இந்த வழக்கே விசாரணைக்கு உகந்தது அல்ல. ஆஜராகி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பாணையை பிறப்பித்துள்ளது. எனவே இந்த வழக்கே விசாரணைக்கு உகந்தது அல்ல. மத்திய அரசின் அறிவிப்பாணையை தவறாக புரிந்து கொண்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பாணையின்படி அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டும். அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடல் பாட வேண்டும். இந்த 2 பாடல்களுக்கு இடையே வேறு எந்த பாடல்களும் பாடக்கூடாது. மாநில பாடலான தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இறுதியில் பாட வேண்டும் என அறிவிப்பாணையில் வலியுறுத்தவில்லை என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.
2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது. பெல்ஃபாஸ்ட் நகரில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. களமிறங்கிய அயர்லாந்து வீரர்கள் ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் அயர்லாந்து 46.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 206 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆப்கானிஸ்தான் களமிறங்கியது. தொடக்கத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் ரஹமானுல்லா குர்பாஸ் சிறப்பாக விளையாடி 71 ரன்கள் எடுத்தார். பொறுப்புடன் விளையாடிய ரஷித் கான் 43 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். இறுதியில் ஆப்கானிஸ்தான் அணி 44.5 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டிப்பிடித்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
டிஎன்பிஎல் சேலத்தை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றி பெற்ற மதுரை பாந்திரஸ். 10வது டிஎன்பிஎல் டி20 கிரிக்கெட் தொடர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. இத்தொடரின் முதற்கட்ட போட்டிகள் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம்பிஆர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற 11வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் மதுரை பாந்திரஸ் மோதின. டாஸை வென்ற சேலம் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதை அடுத்து மதுரை பாந்திரஸ் முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்கத்தில் இருந்தே அதிரடியாக விளையாடிய மதுரை பாந்திரஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் சித்தார்த் மகாதேவன் 60 ரன்கள் விளாசினார். ராம்குமார் 36 ரன்களும் அதிக் உர் ரகுமார் 39 ரன்களும் சரவணன் 19 ரன்களும் எடுத்தனர். இதை அடுத்து 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மதுரை பாந்திரஸ் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
தூரந்த் கோப்பை கால்பந்தில் காலிறுதியில் மோகன் பகான். இந்தியாவில் தூரந்த் கோப்பை கால்பந்து 135வது சீசன் நடக்கிறது. மொத்தம் 24 அணிகள் 6 பிரிவுகளாக லீக் சுற்றில் விளையாடுகின்றன. கொல்கத்தாவில் நடந்த ஏ பிரிவு லீக் போட்டியில் மோகன் பகான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை புரொடக்டர்ஸ் அணிகள் மோதின. இதில் கோல்மழை பொழிந்த மோகன் பகான் அணி 6-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. மோகன் பகான் அணிக்கு சஹால் அப்துல் சமத் ஹாட்ரிக் கோல் அடித்து கை கொடுத்தார். மன்பீர் சிங், ஜேமி மெக்லாரன், அபிஷேக் சிங் தலா 1 கோல் அடித்தனர். ஏற்கனவே ஈஸ்ட் பெங்கால் சவுத் யுனைடெட் அணிகளை வீழ்த்திய மோகன் பகான் 9 புள்ளிகளுடன் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்து காலிறுதிக்குள் நுழைந்தது. 2வது இடம் பிடித்த ஈஸ்ட் பெங்கால் அணியும் காலிறுதிக்கு முன்னேறியது.
ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு எதிராக முக்கியமான 3 கூட்டமைப்புகள் போர்க்கொடி. ஃபிஃபா தலைவர் தேர்தல் அடுத்த ஆண்டு மொராக்கோவில் சர்வதேச கால்பந்து சம்மேளன தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஃபிஃபா தலைவராக தொடர்ந்து நீடிக்க விரும்புவதாக ஜியானி இன்ஃபான்டினோ தெரிவித்திருந்தார். இதனால் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 3 முக்கிய கூட்டமைப்புகள் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் வெளியிட்டுள்ளன. ஃபிஃபா தொடர்புடைய நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்ய திட்டம் தோல்வியடைந்த நிலையில் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு எதிராக 3 முக்கிய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பா, வட மற்றும் மத்திய அமெரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய பிராந்தியங்களின் கால்பந்து கூட்டமைப்புகள் இணைந்து வெளியிட்ட கடிதம் ஒன்றில் கால்பந்து விளையாட்டு எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமானது அல்ல. கால்பந்து விளையாட்டில் தலைமைத்துவம் என்பது ஒரு தனிப்பட்ட சொத்து அல்ல. அது அதிகாரத்தை தன்வசம் வைத்திருப்பதோ அல்லது அதிகாரத்தை கோருவதோ அல்ல. ஏமாற்று வேலைகளால் நம்பிக்கை சிதைக்கப்படும் போதும் தனக்கு அதிகாரத்தை வழங்கிய ஒட்டுமொத்த அமைப்பை காட்டிலும் ஒரு தனிநபர் தன்னை உயர்ந்தவராக கருதும் போதும் அந்த பொறுப்பு கைவிடப்பட்டதாகவே அர்த்தம் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளன.
விசாரணைக்கு அழைத்து செல்பவர்களை துன்புறுத்தக்கூடாது, காவல்துறைக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவு. விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் துன்புறுத்தக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த ராஜா என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்தரையன் விசாரணை என்ற பெயரில் மக்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. காவல்துறையின் விசாரணையில் வழக்கமாக நீதிமன்றம் தலையிடுவதில்லை, அதே நேரம் துன்புறுத்தல்களை பார்த்து கண்மூடி கொண்டிருப்பதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு முறையான சம்மன் அனுப்பப்பட்டு அதில் விசாரணை தேதி நேரம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் விசாரணை குறித்த விவரங்கள் காவல் நிலைய பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. விசாரணைக்கு அழைத்து செல்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கனிமங்கள் எடுத்துச் செல்ல தடை, தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. தமிழகத்தில் உட்கட்டமைப்பு, நகரமயமாக்கல் பணிகளுக்கான கருங்கல், ஜல்லிக்கற்கள், இம்சாண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய தமிழ்நாடு சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகளில் ஜூலை 9ஆம் தேதி திருத்தம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் காரைக்கால், புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்கள் போன்ற கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தடை விதித்து ஜூலை 27ஆம் தேதி தமிழக அரசின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரியும் விதிகளில் செய்த திருத்தத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்கக் கோரியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த குத்தகைதாரர் மது பிரேமநாதன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுவுக்கு 2 வாரங்களில் தமிழக அரசு, புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.
நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படுமா? தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நவோதயா பள்ளிகள் அமைப்பதற்கான நிலத்தை அடையாளம் காணும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் நவோதயா பள்ளிகள் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாட்டையும் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் கூறப்பட்டிருப்பதாவது, கல்வி என்பது அரசியலமைப்பின் பொது பட்டியலில் வருவதால் கொள்கைகளை வகுப்பதற்கும் சட்டங்களை இயற்றுவதற்கும் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசின் சொந்த சட்டங்களுக்கு முரணாக இருக்கும் மத்திய அரசின் நிர்வாகக் கொள்கைகளை செயல்படுத்த முடியாது. நவோதயா பள்ளிகளை அமைக்கும்படி கட்டாயப்படுத்தவோ தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும்படி வற்புறுத்தவோ மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. நில கொள்கை, நில மேலாண்மை மற்றும் உரிமை மாற்றம் தொடர்பான விவகாரங்கள் முற்றிலும் மாநில அரசின் விருப்ப உரிமைக்கு உட்பட்டவை. எனவே ஒரு மாநில அரசிடமிருந்து நிலத்தை பெறவோ அல்லது நிலத்தை ஒதுக்கீடு செய்ய கட்டாயப்படுத்தியோ நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. இதனால் மாவட்டந்தோறும் நவோதயா பள்ளிகளுக்கு நிலத்தை அடையாளம் காணும்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசு சம்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 5,109,90,00,000 ரூபாய் நிதியை இன்னும் வழங்காமல் நிலுவையில் வைத்துள்ளது. இந்த நிதி விடுவிக்கப்பட்டால் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்தி மாணவர்கள் கூடுதல் பயனடைய வழிவகை செய்ய முடியும் என அதில் கூறப்பட்டுள்ளது.
கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 கடந்தது. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 111 உயர்ந்துள்ளது. இந்திய நேரப்படி நேற்று மாலை 6 உணரப்பட்ட நிலநடுக்கம் 7.4 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா அவசர நிலையை அறிவித்தது. நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி கொலம்பியாவின் கடலோர சோகா பிராந்தியத்தில் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. அருகில் உள்ள பெரேரா நகரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை எனவும் மீட்புக் குழுவினர் கூறியுள்ளனர்.